الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف المرسلين نبينا محمد وعلى آله وأصحابه وأتباعه أجمعين أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كتابه العزيز وهو أصدق القائلين أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله لا يغير ما بقوم حتى يغيروا ما بأنفسهم وإذا أراد الله بقوم سوءا فلا مرد له அருளாளனும் அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே எல்லா புகழும் உண்டாவதாக. அவன் தனித்தவன், இணை துணையற்றவன், நாடியதை செய்கின்றவன், அவன் கொடுத்தவற்றை மாற்றிக்கொள்ளாதவரை அவன் மாற்றிக் கொடுப்பவனும் அல்ல. மனிதன் தானாக தனக்கு கிடைத்ததை மாற்றிக்கொள்ளுகின்ற பொழுது அவன் அல்லாஹ்வின் தண்டனையை எதிர்பார்க்க வேண்டி வரும். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா வழங்கியுள்ள எல்லாம் அருட்கொடைகளாக அவனுக்கு வழங்கப்படுகின்ற பொழுது அவற்றை அவன் பிழையாக பயன்படுத்தினால் அல்லாஹ்வின் தண்டனையையும் எதிர்பார்க்க வேண்டி வரும். எல்லாம் வல்ல அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு தந்துள்ள அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்தும் நன்மக்களாக அல்லாஹ் எங்களை ஆக்கி அருள்வானாக. சலவாத்தும் சலாமும் எங்கள் தலைவரும் இறுதி தூதருமாகிய முஹம்மது முஸ்தபா சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் மீதும், அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபியீன்கள், முஃமினான நல்லடியார்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஏக வல்லவனாகிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை பயந்து நடவுங்கள். நீங்கள் பெற்றிருக்கும் இந்த தீனின் போதனை இப்படி நடவுங்கள். உங்கள் செயல்களால் முழு சமூகமும் பாதிக்கப்படாமல் பார்த்து கொள்வது ஒவ்வொருவருடையவும் கடமை என்பதை அறியுங்கள். இஸ்லாத்தின் மூலம் கண்ணியத்தை பெற்றிருக்கும் நாங்கள் இஸ்லாத்தின் போதனைகளை எடுத்து நடந்து கொள்ளும் கடமைக்குரியவர்களாயிருக்கிறோம். அன்பின் சகோதரர்களே, நாங்கள் புனிதமான தீனை பெற்றிருக்கிறோம். இந்த தீனின் போதனைப்படி நடப்பவர்கள் இவ்வுலகில் கண்ணியமாக வாழ்வார்கள். அதே போன்று மறுஉலகத்திலும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா உயர்ந்த கூலியையும் கண்ணியத்தையும் கொடுப்பான். இஸ்லாத்தை விட்டுவிட்டு வேறு வழிகளில் எந்த ஒரு கண்ணியத்தையும் யாராலும் அடைந்து கொள்ள முடியாது என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது ஹலீஃபா உமரே ஃபாரூக் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், லக்கது குன்னா அதில்லா ஃபஅஸ்ஸனல்லாஹு பில் இஸ்லாம் فَإِذَا ابْتَغَيْنَا الْعِزَّةَ بِغَيْرِ أَذَلَّنَا اللَّهُ. நாங்கள் தாழ்ந்தவர்களாகத்தான் இருந்தோம். இஸ்லாத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு அருளியதன் மூலம் நாங்கள் கண்ணியத்தை பெற்றுக்கொண்டோம். இஸ்லாத்தை விட்டுவிட்டு வேறு வழிகளில் நாங்கள் கண்ணியத்தை தேடிச் செல்வோமாயிருந்தால் திட்டவட்டமாக நாங்கள் தாழ்வையை அடைந்து கொள்வோம் என்பதாக ஹசரத் உமரே ஃபாரூக் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறினார்கள். எமது மூதாதையரிடம் இந்த அருமையான குணம் இருந்தது. இந்த தீனின் அடிப்படையில் வாழ வேண்டும், அதனை முற்றும் முழுதாக பின்பற்ற வேண்டும், தன்னுடைய பொது வாழ்க்கையிலும் சொந்த வாழ்க்கையிலும் இஸ்லாமிய வழிமுறைதான் கடைபிடிக்கப்பட வேண்டும் என்பதில் அவர்கள் கண்ணும் கருத்துமாக இருந்தார்கள். தனக்கு மாத்திரமன்றி முழு நாட்டுக்கும் பல்வேறு நல்ல வேலைகளை செய்தார்கள். அதன் மூலம் நாட்டு பல் பற்றுள்ள மக்கள் என்றும் சமூக பற்றுள்ள மக்கள் என்றும் பெயரை ஈட்டிக் கொண்டார்கள். அவர்கள் கண்ணியப்படுத்தப்பட்டார்கள், நம்பிக்கையாளர்கள் என்று பாராட்டப்பட்டார்கள், பிரச்சினை பட்டுக் கொள்ளாதவர்கள் என்றெல்லாம் எங்களுடைய மூதாதையர்களை பற்றி நல்ல வார்த்தைகள் பேசப்பட்டன. ஒற்றுமைப்பட்ட சமூகம், அவர்களுடைய பிரச்சினைகளை எங்களிடம் கொண்டு வர மாட்டார்கள், அவர்களே பேசி தீர்த்துக் கொள்ளுவார்கள் என்றெல்லாம் அவர்கள் சொல்லுவார்கள். வியாபாரம் செய்தாலும் எந்த ஒரு கொடுக்கல் வாங்கல் செய்தாலும் நேர்மையோடு நடந்து கொள்ளக்கூடிய சமூகத்தவர்கள் தான் இந்த நாட்டு முஸ்லிம்கள் என்ற பெயர் கடந்த காலங்களில் நம்முடைய மூதாதையருக்கு இருந்தது. அதனால் எங்களுக்கு பேர் இருந்தது, புகழ் இருந்தது. ஆனால் இன்று அதை அருகிக் கொண்டு போய்விடுகிறது, இல்லாமல் போய்விட்டது என்றெல்லாம் நாங்கள் பேசிக் கொள்ளுகின்றோம். ஏன் ஒருமுறை நாங்கள் இதனை பற்றி சிந்தித்து பார்க்கக்கூடாது? எங்களுடைய சன்மார்க்க வழிகாட்டல்கள் எங்களிடம் இருக்கின்றனவா? நாங்கள் அதனை கடைபிடித்து நடந்து கொள்ளுகின்றோமா என்றெல்லாம் நாங்கள் பார்க்க வேண்டும். எங்களுடைய சின்னஞ்சின்னு பிரச்சனைகள் எல்லாம் எங்கெங்கோ கொண்டு போய் செல்லப்பட்டு அங்கு நாங்கள் தீர்வு காணக்கூடிய மக்களாக மாறிவிட்டோம். ஒற்றுமை இல்லை. அல்லாவின் ரசூலின் அல்லாவுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்பட்டு வாழும் நல்ல பண்பு குறைந்து விட்டது. எனவே எங்கள் மத்தியில் ஒற்றுமை இல்லாமல் போய்விட்டது. எப்பொழுது எந்த ஒரு சமூகத்தில் ஒற்றுமை இல்லாமல் போய்விடுமோ அந்த சமூகத்தின் எல்லாவித சக்திகளும் குறைந்துவிடும் என்றது அல்லாஹ்வின் எச்சரிக்கையாகும். நீங்கள் அல்லாஹ்வுக்கு வழிபடுங்கள், அவனுடைய ரசூலுக்கும் வழிபடுங்கள், நீங்கள் பிணக்கப்பட்டுக் கொள்ளாதீர்கள், பிரச்சினை பட்டுக் கொள்ளாதீர்கள். உங்களுடைய பிரச்சினையின் மூலம் நீங்கள் தோல்வியைத்தான் அடைந்து கொள்வீர்கள். அந்த ஆறு தோல்வி அடைகின்ற பொழுது உங்களுடைய முயற்சிகளிலெல்லாம் நீங்கள் அப்படியே தோல்வி அடைந்து விடுவீர்கள். உங்களுடைய சக்திகள் எல்லாம் குன்றி போய்விடும். எனவே எந்த ஒரு கட்டத்திலும் நீங்கள் பொறுமையை கடைபிடியுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் பொறுமையாளர்களோடு இருக்கின்றான் என்று அல்லாஹ் எங்களுக்கு உபதேசம் செய்கின்றான். இந்த உபதேசம் எவ்வளவு தூரம் உணரப்பட்டிருக்கிறது? கலிமாவை முடிந்தவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிறோம். பிரச்சினைகளை தீர்த்துக் கொள்ள முடியாமல் கலிமாவை முடியாதவர்களை நாடிச் செல்லும் கெட்ட வழக்கம் சமூகத்திலே ஊடுருவிவிட்டது. நாங்கள் எங்களை கேட்டு திருத்திக் கொள்ள வேண்டும். பிழை யாரிலிருந்து வந்தாலும் சரி, பேசி தீர்த்துக் கொள்ளும் முறை எங்களிடம் வர வேண்டும். எங்கள் சமூகத்தை எதிர்நோக்கி எல்லா எதிர்ப்பு சக்திகளும் கிளம்பிவிட்டதோர் காலத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய ஒற்றுமை ஈனமும் எங்களுடைய சக்தி இல்லாமையும் பலஹீனமும் தான் எங்களை எதிர்நோக்கி எதிரான சக்திகள் கிளம்பிவிட்டதற்கு காரணமாயிருக்கின்றன. عن عبد الله بن عمر رضي الله تعالى عنهما قال قال رسول الله صلى الله عليه وسلم المسلم أخو المسلم لا يظلمه ولا يسلمه ومن كان في حاجة أخيه كان الله في حاجته إلى آخر الحديث اور مسلم مت مسلم சகோதரன் ஆவான், அவன் அவனுக்கு அநியாயம் செய்ய மாட்டான், அதே நேரம் காட்டிக் கொடுக்கவும் மாட்டான். எந்த ஒரு முஸ்லிம் மற்றொரு முஸ்லிமின் தேவையை நிறைவேற்றும் விஷயத்தில் அக்கறை கொள்வானோ அவனுடைய தேவையை அல்லாஹ் நிறைவேற்றி விடுகின்றான் என்ற பொருள்பட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஒரு முஸ்லிமிடம் காணப்பட வேண்டிய அம்சங்களில் மிக பிரதானமான ஒன்று இருக்கிறது. அதுதான் அவன் தன்னுடைய சகோதரனுக்கு அநியாயம் செய்யாமல் நடந்து கொள்வதாகும். அவனை கேவலப்படுத்தவோ காட்டிக் கொடுக்கவோ கூடாது. ஒரு முஸ்லிம் மற்றொரு முஸ்லிமின் மானம் மரியாதை எல்லாவற்றுக்கும் உத்தரவாதம் சொல்லும் பொறுப்புக்குரியவனாகின்றான். இந்த தன்மைகள் இல்லாமல் போகும் பொழுது எங்களுக்கு எதிரான சக்திகள் துணிந்து விடுவதை பார்க்கிறோம். ஒருவரை ஒருவர் சண்டையிடுவதும் அநியாயம் செய்ததை காட்டிக் கொடுத்துக் கொள்வதும் எங்களுடைய மார்க்க விடயங்களில் எதிர்த்து நிற்போரிடம் நியாயம் கேட்பதும் உண்மையிலேயே குற்றமும் பாவமுமாகும். எது எவ்வாறு இருந்தாலும் பாருங்கள், கலிமாவை மொழிந்த நாங்கள் எத்தனை இடங்களில் பிளவுபட்டிருக்கின்றோம். அரசியல் ரீதியான பிளவுகள், ஜமாஅத்துகள் ரீதியான பிளவுகள், கடைசி கடைசியாக பள்ளிவாசல்கள் எல்லாம் பிரிந்து பிளவுபட்டு நாங்கள் இருக்கிறோம். இந்த பிரிவுகளின் காரணமாக சமூகத்திலே நன்மை ஏவப்படுகிறது, தீமை தடுக்கப்படுவதில்லை, பாவச்செயல்கள் பரந்து காணப்படுகின்றன. அதற்கொரு முடிவு காண முடியாத நிலையில் இருக்கிறோம். நாங்கள் பெற்றிருக்கும் மார்க்கம் மாத்திரம்தான் ஹலாலை தெளிவாகவும் ஹராத்தை தெளிவாகவுமே சொல்லித் தந்திருக்கிறது. ஹலாலானது இதுதான், ஹராமானது இதுதான் என்று எங்களுடைய தீன் சொல்லுகிறது. அந்நேரத்தில் ஹலாலை புரிந்து அதனை தேடி அடைந்து கொள்வதும் ஹராத்தை விளங்கி அதை விட்டும் ஒதுங்கிக் கொள்வதும் தான் கலிமாவை சொன்னவனின் கடமையாக இருக்கிறது. ஆனால் எங்களுடைய உழைப்புகளிலே இது பேணப்படுகிறதா என்று பாருங்கள். எப்படியேனும் பணத்தை பெருக்கிக் கொள்ள வேண்டும், செல்வத்தை தேடிக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் உள்ளத்திலே வந்துவிட்டது. உலகாசை எங்களை ஆட்டிக்கொண்டிருக்கிறது. மௌத்தின் பின்னால் உள்ள விசாரணை அப்படியே மறக்கடிக்கப்பட்டு விட்டது. எனவேதான் ஒருவன் இந்த தீனை பின்பற்றுவதாக இருந்தால் அவனிடம் நல்ல நடைமுறை வர வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அத்தீனுல் மாமலா, தீன் என்று சொல்வது நல்ல நடத்தைக்காகும் என்று ஒரு சமயம் அருமை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். மற்றொரு சந்தர்ப்பத்திலே ரசூல் ஹிக்மத்தி மஹாபத்துல்லாஹ், சரியான ஞானங்களின் தலை என்று சிரசு என்று சொல்லப்படுவது எதற்கென்றால் அல்லாஹ்வை பயந்து நடப்பதாகும் என்றார்கள். பாவமான முறையில் உழைக்கின்றவனுடைய உள்ளத்திலே அல்லாஹ்வை பற்றிய மறதி ஏற்பட்டு விடுகிறது. எனவேதான் அவன் பாவமான காரியங்களை செய்து விடுகின்றான். அது உழைப்பாக இருக்கலாம், வேறும் செயல்களாக இருக்கலாம். இந்த அடிப்படை விளங்காமல் தான் ஹராத்தையும் ஹலாலையும் பிரித்து விளங்கிக் கொள்ள முடியாமையினால்தான் சமூகத்திலே ஏமாற்றும் மோசடியும் களவும் திருட்டும் ஹராத்தை விற்பனை செய்வதும் வரவழைப்பதுமாக உள்ள எல்லா வேலைகளும் பறந்து காணப்படுகின்றன. ஹலாலான பொருள்களில் கலப்பு செய்து விடுகிறார்கள். ஹலாலான பொருளை கலப்பு செய்து விற்பதை பார்க்கிறோம். அவர்கள் கைப்பற்றப்பட்டால் அப்பொருள்களோடு கைப்பற்றப்படுகின்றவர்கள், கைது செய்யப்படுகின்றவர்கள் எங்களுடைய சகோதரர்கள் என்பதை பார்க்கின்ற பொழுது நாங்கள் கவலைப்பட வேண்டியிருக்கிறது. கண்ணியமான தொழிலாக தேயிலை தொழில் இருந்தது. அதிலே கலப்பு செய்து விற்பனை செய்கின்றவர்கள் எத்தனை விடுத்தம் பிடிக்கப்பட்டார்கள், கைது செய்யப்பட்டார்கள் என்பதை நாங்கள் அறியவே செய்கிறோம். கண்ணியமாக வாழ்ந்தோர் சமூகம் இப்படியாக செய்வது என்று அவர்கள் ஆச்சரியப்படுவதை பார்க்கிறோம். விசேடமாகவும் முஸ்லிம்களுக்கு எதிராக என்னென்ன பிரச்சாரங்களை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் சும்மாவே கிடைத்த செய்தியாக இந்த கைப்பற்றுதல்கள் அமைந்து விடுகின்றன. கடந்த வாரத்திலே பெரியதோர் தொகை ஹெரோயின் பிடிபட்டது. அதனை கடத்தியவர்கள் எங்களுடைய சகோதரர்கள் என்று நாங்கள் சொல்வதற்கு வைக்கப்பட வேண்டும். முஸ்லிம் பெயரை சுமந்தவர்கள் அப்படியாக ஹராமான ஒரு பொருளை கடத்தி வந்து அதை விற்று அவர்கள் உழைத்தால் அவர்களுக்கு மாத்திரமல்ல அவர்களோடு சேர்ந்தவர்களுக்கும் பிள்ளை குட்டிகளுக்கும் எல்லோருக்கும் ஹராத்தை கொடுத்தவர்களாகவே ஆகிவிடுகிறார்கள் என்பதை அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். கைது செய்யப்பட்டதற்கு பின்னால் என்ன நடைபெறுகிறது? அவர்களுடைய பெயரும் ஊரும் எல்லாம் வந்துவிட்டதன் பின்னால் மறுபுறத்தில் இருந்து இவர்கள் நாட்டுப்பற்றில்லாதவர்கள், நாட்டுக்கு விசுவாசம் இல்லாதவர்கள் என்றெல்லாம் பேசவும் எழுதவும் செய்வதை நாங்கள் பார்க்கிறோம். தங்கத்தை வெள்ளி என்று விற்கிறார்கள், வெள்ளியை தங்கம் என்று விற்கிறார்கள், இன்னும் நல்லதை கெட்டதென்று விற்றுவிடுகிறார்கள். இஸ்லாத்தின் பார்வையில் எதுவாக இருந்தாலும் கலவை என்பது ஹராம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். உலக ஆசை காரணமாக எவனை ஏமாற்றியேனும் பணத்தை தேட வேண்டும் என்ற ஆசையினால், பணத்தை தேடி மாளிகைகளை கட்டி வாழ வேண்டும் என்ற தேவையும் ஆசையும் ஷைத்தானால் ஊட்டப்பட்டதனால் சமூகத்துக்கு இழுக்கை தேடும் செயலிலே எங்கள் சகோதரர்கள் ஈடுபடுகிறார்கள். அவ்வாறு அவர்கள் உழைத்து எத்தனை மாளிகைகளை கட்டினாலும் கூட அதன் மூலம் சமூகத்துக்கு எந்த ஒரு பெருமையும் கிடையாது என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஈமான் கொண்ட ஒருவன் இந்த சமூக விரோத செயலை செய்வதிலே ஒருபோதும் முன்னிக்க மாட்டான். தான் செய்யும் குற்றம் ஒருபுறத்தில் இருக்க, கடத்தலிலும் ஈடுபட்டு தன்னுடைய வீட்டிலே உள்ள மனைவி மக்களையும் அதிலே பழக்கி விடுவதாயிருந்தால் எவ்வளவு மாபெரிய குற்றத்தை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். வீடடங்கி இருந்த பெண்களை நல்லாடை அணிந்து அவர்களை வெளியே கொண்டு வந்து கடத்தலிலே ஈடுபடுத்தி விடுகிறார்கள். கைது செய்யப்பட்டதன் பின்னால் இவர்கள் நாங்கள் முஸ்லிம்கள் என்பதனால் தான் பிடிக்கிறார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டையும் செய்து விடுகிறார்கள். தான் செய்த குற்றத்தை ஏற்றுக்கொள்ளாமல் மாபெரியதோர் சமூக துரோகத்தை செய்துவிட்டேனே என்ற கவலையும் எடுத்துக்கொள்ளாமல் சமூகத்தை அவர்கள் எதிர்த்து நிற்கிறார்கள் என்ற பொய் குற்றச்சாட்டை தான் சொல்லுகிறார்கள். பத்திரிகைகளிலும் தொலைத்தொடர்பு சாதனங்களிலும் மற்றும் வெப்சைட்டுகளிலும் எல்லாம் சமூகத்தை இழிவுபடுத்தும் விதமாக எழுதுவதை பார்க்கிறோம். இவைகளை பார்க்கின்றவர்கள் சமூக உணர்வுள்ள மக்கள் எப்பொழுதும் ஆத்திரம் கொள்ளவே செய்வார்கள். இவர்கள் தங்களுடைய உழைப்பினால் எந்த நல்ல வேலையை செய்ய முடியும்? எதனை செய்தாலும் அது அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்படுவதில்லை. மௌத் என்று ஒன்று இருக்கிறது என்பதைத்தான் ஒவ்வொரு முஸ்லிமும் நம்ப வேண்டும். அந்த மௌத்தின் பின்னால் தான் அவனுடைய வாழ்க்கை அமைந்து விடுகிறது. உலகத்திலே நன்மை செய்தால் அதற்குரிய நல்ல மாளிகைகளும் சுவன வாழ்க்கையும் அவனுக்கு கிடைக்கின்றன. அப்படியல்லாமல் உலகத்திலே பாவத்தை செய்துவிட்டு அவன் கபரிலே எந்த வாழ்க்கையை எதிர்பார்க்க முடியும்? நாங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் மூலம் சமூகத்துக்கு இழுக்கை தேடிக் கொடுப்பதானது மாபெரியதோர் சோதனையாகும். அத்தகைய சோதனைகளை நாங்கள் எச்சரிக்கையோடு நடந்து கொள்ள வேண்டும் என்றுதான் அல்லாஹ் எங்களுக்கு சொல்லுகின்றான். நீங்கள் ஒரு அநியாயத்தை சோதனையை நீங்கள் பயந்து கொள்ள வேண்டும். அந்த அநியாயம் எப்படி என்றால் செய்தவர்களுக்கு மாத்திரம் அது தீண்டிவிடாது, எல்லோரையும் அது சாத்துவிடும், எல்லோரையும் பாதித்துவிடும். எனவே நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், நிச்சயமாக அல்லாஹ் கடினமாக தண்டனை தருகின்றவன் என்று அல்லாஹ் எச்சரிக்கை விடுக்கின்றான். சமூக விரோத செயல்களில் ஈடுபடுகின்றவர்கள் தங்களை திருத்திக் கொள்ள வேண்டும். மற்றவர்கள் செய்கின்றார்கள் என்பதை காரணம் கூறி நாங்களும் அப்படி செய்ய முடியாது. ஒரு முஸ்லிமை பொறுத்தவரை அவனுடைய உள்ளத்திலே இஹ்சான் என்ற அந்த உணர்வு வர வேண்டும். நாங்கள் அல்லாஹ்வை காணாவிட்டாலும் அல்லாஹ் எங்களை பார்த்துக் கொண்டிருக்கின்றான் என்ற அந்த உணர்வு வருமாயிருந்தால் ஒருவன் பாவச் செயல்களை செய்வதை விட்டும், தடுக்கப்பட்டவைகளை நெருங்குவதை விட்டும், சமூக விரோத செயல்களில் ஈடுபடுவதை விட்டும் ஒதுங்கிக் கொள்ளவே செய்வான். மற்றவர்களை காரணம் காட்டி பேசுகின்றவன் அல்லாஹ்வுடைய பார்வையை விட்டும் தப்பிவிட முடியாது. உலகத்தில் எல்லோருடைய பார்வைகளில் இருந்தும் தப்பலாம், ஆனால் அல்லாஹ்வுடைய பார்வையில் இருந்து அவன் தப்பிக்கொள்ள முடியாது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். முஸ்லிம் எப்பொழுதும் நேர்மையாக நடந்து கொள்ளுகின்றவன் என்ற அந்த உண்மையான விஷயத்தை எங்களுடைய மூதாதையர்கள் எடுத்து நடந்ததனால்தான் ஹராமானவற்றை அவர்கள் செய்யாமல் தவிழ்ந்து ஒதுங்கி நடந்து கொண்டார்கள். அந்த எண்ணத்தோடு வாழ்ந்த அவர்கள் எப்பொழுதும் மற்றவர்களால் மரியாதை கண்ணோடு பார்க்கப்பட்டார்கள். அவர்கள் நன்மையை ஏவினார்கள், தீயவற்றையும் சொல்லி விளக்கினார்கள். நாங்கள் நன்மையை மாத்திரம் ஏவதோடு நின்றிருக்க முடியாது. எப்பொழுதும் பாவமான காரியங்களை, தீய காரியங்களை எல்லாம் எடுத்து மக்களுக்கு சொல்ல வேண்டும். அதன் மூலமே சமூகத்தின் பாதுகாப்பு இருக்கிறது. அதன் மூலமே மற்றவர்களுடைய உள்ளத்திலே நல்லெண்ணத்தை நாங்கள் விதைக்க முடியும். மற்றவர்கள் எங்களை பார்த்து குறையாக நினைப்பதற்கு இடமளிக்கும் வண்ணம் எங்களுடைய செயல்கள் அமைந்துவிடக்கூடாது. தொழுகை, நோன்பு, ஹஜ் போன்ற கடமைகள் பற்றி மக்களுக்கு நாங்கள் எடுத்துச் சொல்வது போலவே வியாபாரத்தில் இருக்க வேண்டிய ஹலாலான முறை, தடுக்கப்பட்ட ஹராமான விஷயங்கள், முறைகள், இவைகள் எல்லாம் எடுத்துச் சொல்லப்பட வேண்டும். இல்லை என்றிருந்தால் தொழுகையில் ஈடுபடுகின்றவன் போதைப்பொருள் வியாபாரியாக கூட காணப்படுகின்றான். போதைப்பொருளிலே முதல் தரமையானவைகளை எல்லாம் இறக்குமதி செய்து கைது செய்யப்படுகின்ற பொழுது பேரை பார்த்தால் அவர்களும் கலிமாவை மொழிந்தவர்களாகவே இருக்கிறார்கள். கலிமாவின் பெருமதி என்ன? அருமை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கலிமா சொன்னவனுடைய உள்ளத்திலே அத்தக்வா ஹாஹுனா, அல்லாஹ்வை பற்றிய பயம் இந்த இடத்திலே இருக்க வேண்டும் என்று அவர்களுடைய நெஞ்சை மூன்று விடுத்தம் தட்டி காட்டினார்கள். அப்படியான பயபக்தி இருக்க வேண்டும். நான் கலிமாவை மொழிந்தவன், ஐவேளையும் தொழுகின்றவன், ஆனால் மற்ற விஷயங்கள், உலக விஷயங்கள் எப்படியும் உழைக்கலாம் என்ற உணர்வோடு ஒருவன் வாழ முடியாது. கலிமாவை மொழிந்த மனிதன் அவன் தேடி அடையும் ஆகாரமும் மற்றவனுக்கு கொடுக்கக்கூடியவைகளும் எல்லாம் ஹலாலான முறையில் தேடப்பட்டதாக இருக்க வேண்டும். மறுமை நாளிலே ஒரு மனிதன் விசாரணைக்காக நிறுத்தப்படுகின்ற நேரத்திலே நான்கு விஷயங்களுக்கு அவன் பதில் சொல்ல முன்பதாக அவனுடைய கால்பாதங்கள் அவ்விடத்தில் இருந்து அகன்று விடுவதில்லை. முதலாவதாக அவனுடைய வாழ்க்கையை பற்றி விசாரிக்கப்படும். உன்னுடைய வாழ்க்கையை எப்படி நீ கடத்தினாய் என்றொரு விசாரணை இருக்கிறது. இரண்டாவது அவனுடைய உடம்பை பற்றி விசாரிக்கப்படும். உன்னுடைய உடம்பை நீ எந்த விதமாக செயல்படுத்தினாய் என்று விசாரிக்கப்படும். மூன்றாவதாக அவன் உழைத்த பணத்தை பற்றி விசாரிக்கப்படும். நாலாவதாக அவன் உழைத்த பணத்தை எந்த வழியில் செலவிட்டான் என்று விசாரிக்கப்படும். இவைகளுக்கு அவன் பதில் சொல்ல முன்பாக அவனுடைய பாதங்கள் இரண்டும் விசாரணை மன்றத்தில் இருந்து அகன்று விட மாட்டாது என்பதாக அருமை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். எனவே நாங்கள் நல்லவற்றை ஏவது போலவே தீயவைகளையும் விளக்கி தடுத்துக் கொண்டிருக்க வேண்டும். சமூக பாதுகாப்பை நாங்கள் எப்பொழுதும் தேடி அவைகளுக்கான வழிகளையும் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அப்படியல்லாமல் பிரச்சினை வருகின்ற பொழுது நாங்கள் விரும்பி எல்லாவற்றையும் செய்துவிட்டு செய்வதற்கு இடமளித்து விட்டு பிரச்சினை வந்துவிட்டால் துஆ கேட்பதால் அதற்கு நாங்கள் விடையளிக்கப்பட வேண்டும் என்று எதிர்பார்க்க முடியாது. அலி பின் உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹுமா கால் கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லதஅமுருன்ன பில் மஅரூஃப் வல தன்ஹவுன்ன அனில் முன்கர் அவ் லயுஸல்லித்தன்ன அல்லாஹு அலைக்கும் ஷிராரக்கும் ஃபலைஸு மின்கும் ஃபல்யஸூமூனக்கும் ஸூஅல் அஸாம் ثُمَّ يَدْعُو خِيَارُكُمْ فَلَا يُسْتَجَابُ لَكُمْ فَلَا يُسْتَجَابُ لَهُمْ لَتَأْمُرُنَّ بِالْمَعْرُوفِ وَلَتَنْهَوُنَّ عَنِ الْمُنْكَرِ أَوْ لَيَبْعَثَنَّ اللَّهُ مَنْ لَا يَرْحَمُ صَغِيرَكُمْ وَلَا يُوَقِّرُ كَبِيرَكُمْ நன்மையை திட்டவட்டமாக நீங்கள் ஏவி வர வேண்டும். கட்டவைகளையும் நீங்கள் தடுத்து வர வேண்டும். அப்படி நீங்கள் செய்யவில்லை என்றால் உங்களிலே உள்ள கெட்டவர்களை உங்களுக்கு எதிராக அல்லாஹ் சாட்டி விடுவான். அவர்கள் உங்களுக்கு மிக கடுமையான தண்டனைகளையே தந்து கொண்டிருப்பார்கள். அந்நேரத்திலே அவர்களிலே உள்ள நல்லவர்கள் துஆ கேட்பார்கள். அந்த துஆவுக்கு அல்லாஹ்விடமிருந்து விடை கிடைக்க மாட்டாது. அத்தகைய நிலை வருவதற்கு முன்பதாக நீங்கள் நல்லதை ஏவுங்கள், தீயவற்றில் இருந்து மக்களை தடுங்கள். உங்களுக்கு அப்படி செய்ய முடியாது என்ற நிலை ஏற்பட்டால், அதாவது நல்லதை ஏவவும் தீயதை தடுக்கவும் இல்லை என்றிருந்தால், உங்களுடைய சிறியவர்களுக்கு இரக்கம் காட்டாதவர்களையும் பெரியவர்களுக்கு கௌரவம் செய்யாதவர்களும் ஆகிய ஒரு ஷாராரை அல்லாஹ் அனுப்பி வைப்பான். அவர்கள் மூலம் உங்களை அவன் சோதிப்பான் என்று அருமை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு எச்சரிக்கை செய்தார்கள். எனவே நாங்கள் எங்களை தொட்டு கேட்டுக்கொள்ள வேண்டும். எங்களை திருத்திக் கொள்ள வேண்டிய பகுதிகள் என்னென்ன இருக்கின்றன? எங்களுடைய கொடுக்கல் வாங்கல்கள் எப்படி இருக்கின்றன? எங்களுடைய தொடர்புகள் எப்படி இருக்கின்றன? மற்ற சமூகத்தவர்களோடு நாங்கள் எப்படி நாங்கள் நடந்து கொள்ளுகின்றோம் என்றெல்லாம் எங்களை நாங்கள் கேட்டுக்கொள்ள வேண்டும். எங்களை திருத்திக் கொள்ள வேண்டும். எங்களுடைய உள்ள குறைகளை நாங்கள் திருத்திக் கொள்ளவில்லை என்றால் எங்களுக்கு ஏற்படக்கூடிய சகலவித சோதனைகளில் இருந்தும் அல்லாஹ்வும் எங்களை திருத்தி விடுவதில்லை, அதிலிருந்து எங்களை காப்பாற்றி விடுவதில்லை. இன் அல்லாஹ லா யுகையிரு மா பிகௌமின் ஹத்தா யுகையிரு மா பி அம்புசிஹிம். எந்த ஒரு சமூகத்துக்கும் ஏற்பட்டுள்ள எந்த பிரச்சனையையும் அந்த சமூகத்தவர்கள் அல்லாஹ்வுக்கு வழிபட்டு தங்களை நல்ல முறையில் திருத்திக் கொள்ளாதவரை அல்லாஹ்வும் அந்த பிரச்சனைகளில் இருந்து அவர்களை மாற்றி திருத்தி விடுவதில்லை, மாற்றி விடுவதில்லை என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துர் ராதின் 11வது வசனத்திலே குறிப்பிடுகின்றான். எங்களுடைய பழைய வரலாறுகளை நாங்கள் எடுத்து படிக்க வேண்டும். எங்களுடைய மூதாதையர்களுடைய கண்ணியமான வாழ்க்கையை எடுத்து சிந்தித்து பார்க்க வேண்டும். மற்றோரோடு நல்ல முறையில் நடந்தார்கள், நாட்டு பெற்றுள்ளவர்களாக இருந்தார்கள், சகல துறைகளிலும் சேவை செய்தார்கள். இன்று அந்த நிலை இல்லாமல் போய்விட்டது. ஒதுங்கி வாழும் சமூகமாக நாம் இருக்க முடியாது. எமக்கு கிடைக்கும் துறைகளிலெல்லாம் நாங்களும் பங்கு பற்றி எங்களுடைய சமூக உணர்வையும் நாட்டு பற்றையும் நாங்கள் வெளிப்படுத்த வேண்டும். அதன் மூலமே நாங்கள் எங்களை பற்றிய நல்லெண்ணத்தை நல்லுணர்வை மற்றவர்களின் உள்ளத்திலே விதைத்து விட முடியும். எங்களுடைய நற்குணங்கள் மூலமே அவர்களை நாங்கள் கவர்ந்து கொள்ள முடியும். இன்னக்கும் லன் தசவு குலூபஹும் பிஅம்வாலிக்கும் லியசாவும் பியஹ்லாக்கிக்கும். நீங்கள் உங்களுடைய செல்வத்தின் மூலம் மற்றவர்களுடைய உள்ளத்தை வென்றுவிட முடியாது. உங்களுடைய நற்குணங்கள் மூலமே நீங்கள் அவர்களுடைய உள்ளத்தை வென்றுவிட முடியும் என்று அருமை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எனவே நாங்கள் எங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும், எங்கள் தீனின் போதனைகளை எடுத்து நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும், ஒற்றுமையாக இருக்க வேண்டும், எந்த ஒரு பிரச்சனையையும் நாங்களே தீர்த்துக் கொள்ள வேண்டும், அப்படியல்லாமல் வேறு வழிகளை தேடிக்கொள்ளக் கூடாது, அல்லாவின் திருப்திக்கேற்ற முறையில் நாங்கள் நடந்தால் நிச்சயமாக அல்லாவும் எங்களை திருப்தி காணச் செய்வான். நல்லதை ஏவுங்கள், தீயவைகளை விட்டும் தடுங்கள், சமூகத்தை பாதிக்கும் எந்த செயலிலும் ஈடுபடாதீர்கள், உங்கள் மனைவி மக்களுக்கு நல்லதையும் கெட்டதையும் பிரித்து தெளிவுபடுத்திக் கொடுங்கள், அந்த வகையில் தான் நீங்கள் உங்கள் அல்லாஹ்வுடைய அருளை அடைந்து கொள்ள முடியும், உங்களை சூழ்ந்துள்ள பிரச்சனைகளில் இருந்தெல்லாம் அல்லாஹ்விடம் இருந்து பரிகாரத்தை எதிர்பார்க்க முடியும். அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் ஹஜ் செய்யும் மாதத்தை அடைந்து விட்டோம். ஹஜ்ஜுக்கு செல்லுகின்றவர்கள் ஆயத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இத்தகைய நேரத்திலே ஹஜ்ஜுக்கு செல்வோருக்கும் ஏற்பாட்டாளர்களுக்குமான ஓர் கருத்தரங்கை அகில இலங்கை ஜம்இய்யத்துல் உலமா முஸ்லிம் சமய பண்பாட்டு அலுவல் அமைச்சு இந்த பள்ளிவாசலிலே எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை நடாத்துவதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. எனவே அதிலே கலந்து பயன் பெற்றுக் கொள்ளுமாறு உங்களுக்கு அறியத்தருகின்றோம். அல்லாவின் நல்லடியார்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, எங்களுடைய பாவங்களுக்காக அல்லாவிடம் நாங்கள் கையேந்துவோம். நேரான வழியை எல்லோருக்கும் தந்தருளுமாறு கேட்போம். எங்களுக்கும் மற்ற சமூகத்தவர்களுக்கும் மத்தியில் நல்லுணர்வும் நல்லிணக்கமும் ஏற்பட அல்லாஹ்வுடைய தௌஃபீக்கை எதிர்பார்த்து நிற்போம். அவருடமே துஆ கேட்போம். யா அல்லாஹ், எங்கள் பாவங்களை மன்னித்தருள்வாயாக, எங்களுக்கு உன்னுடைய நேர்வழியை காட்டித் தந்தருள்வாயாக, எங்களுடைய மூதாதையர்கள் எந்த கண்ணியத்தோடும் கௌரவத்தோடும் வாழ்ந்தார்களோ அதே கண்ணியத்தையும் கௌரவத்தையும் எங்களுக்கு மீட்டித் தருவாயாக, எங்களில் சிலர் செய்யும் தவறுகளுக்காக எங்களை நீ கேவலப்படுத்தி விடாதே. யா அல்லாஹ், தெரியாமல் செய்தவர்களுக்கு வழிகாட்டுவாயாக, தெரிந்து கொண்டு பாவங்கள் செய்திருந்தால் அவைகளை நீ மன்னித்தருள்வாயாக, எங்கள் தொழில்துறைகளிலே பரக்கத்து செய்வாயாக, எங்கள் துஆக்களை கபூல் செய்தருள்வாயாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.